ృక్షో వనస్పతిస్తదైవ పురుషో మృగ తస్య లోమాని బంధాని స్వగస్య ఉత్పాటికా బహిః స్వత ఏవాస్య రుధిరం ప్రత్యంధి స్వత ఉత్పటః తస్మాత్ తదా తృణోత్రైతి స్వతో వృక్షాదివాహదాత్ మాదుంసాన్యస్య చకరాణి ఈనాటం స్నావత స్థిరం అస్థీన్యంతరతో దారుణి మజ్జా మజ్జోపమాకృత యథా వృక్షో వృక్ణోరోహతి మూలాన్నవతర పునః మత్స్యస్మిన్ మృత్యునా వృక్ణః తస్మాన్మూలాత్ ప్రరోహతి రేతస ఇది మా వోచత జీవతస్తత్ప్రజాయతే ధానారుహ ఇవ వే వృక్షోంజసా ప్రేత్య సంభవః. సాకల్యబ్రాహ్మణస్య అంతే ఇమే శ్లోకాః పఠితాః సంతి. సాకల్యః గార్గ్యః సమనంతరం యాజ్ఞవల్క్యం ప్రష్టుం ఆరబ్ధవాన్. దేవతానాం సంఖ్యాక కతి దేవాః ఇది ప్రశ్నః. యద్యపి వేదే స్ఫుటతయా వర్తతే ఏకో దేవః సర్వభూతేషు గూఢః సర్వవ్యాపి సర్వభూతాంతరాత్మా ఇది, తదా ఏకం సత్విప్రాబహుధా వదంతి ఇత్యాది స్థలేషు దేవస్సు ఏకః ఇది స్ఫుటతయా విభాతి. తథాపి పప్రచ్ఛ సుతః సంకోచ వికాస రూపేణ దేవానాం స్వరూపం కిం ఇతి బోధనార్థం. యాజ్ఞవల్క్యస్సు నివిన్మంత్రేణ తత్సర్వం జ్ఞాత్వా త్రయస్య త్రీచ శత త్రయస్య త్రీచ సహస్ర ఇతి సమాధానం ఉక్తవాన్. తదనంతరం తస్యాః సంకోచః సంఖ్యాయా సంకోచః త్రయస్త్రింశదిది జగాద. త్రయస్త్రింశత్వం తు అష్టౌ వసవః ఏకాదశ రుద్రాః ద్వాదశ ఆదిత్యాః ఇంద్రః ప్రజాపతిశ్చ ఇతి. తత్ర ఆదిత్యాః కే రుద్రాః కే అష్టౌ వసవః కే ఇత్యాది షష్టం పృష్టం సమాహితం చ యాజ్ఞవల్కేన. తదనంతరం తస్య సంకోచః షట్ సంఖ్యా తస్యాపి సంకోచః త్రయః తదనంతరం ద్వౌ తదనంతరం ద్వే దేవతే అత్యర్థే దేవతే ఏకే ఏకా దేవత ఇది ఏకావత్ పర్యంతం సంకోచః సంజాతః. తాస ఏకః దేవతః దేవతా ప్రాణః ఇత్యుక్తా ఇత్వా ప్రాణస్య ఉపాసనా బహువిస్తృతతయా అత్ర ఉక్తా అస్తి. స ప్రాణ అష్టదా భిన్న పంచదా భిన్న ఇత్యాదిరీత్యా సర్వస్య ప్రపంచస్య ప్రాణస్వరూపత్వం నామరూపాత్మకస్యాపి ప్రపంచస్యాపి ప్రాణాభిన్నత్వం. అనంతరం తాస నామరూపాదికం సర్వం అస్మాకం హృదయే అస్తి. యదా దహర విద్యాయా సర్వమపి హృదయే ఏవ వర్తతే ఇత్యాది రూపేణ ఉక్తం తద్రీత్యా అత్రాపి హృదయే అస్తి ఇత్యాదిరీత్యా సమ్యక్ స్థాపితం వర్తతే. ఏతత్ సర్వం శ్రుత్వా మధ్యే మధ్యే యాజ్ఞవల్కేన ఉక్తం ఉపాసనా ప్రకారాః గురుముఖాదేవ జ్ఞాతవ్యాః ఏతాసరీత్యా బహిః న ప్రష్టవ్యం త్వాం అంగారావక్షయణం కృతవంతః ఇమే బ్రాహ్మణాః ఇత్యాది ఉక్తమస్తి. తథాపి సహ న శ్రుతవాన్ కృతః అహంకారత్వాత్ అతీవ అహంకార విశిష్టః సహ పూర్వమేవ తస్య శాపస్తమజని తథాపి ఏతాసరీత్యా కథయతి సహ. తదనంతరం యదా తావత్ అస్య ప్రాణస్య కుత్ర ప్రతిష్టా ఇత్యాదిరీత్యా ప్రతిష్టా విషయక ప్రశ్నః కృతః ప్రాణస్వ అపానే అపానస్వ వ్యానే వ్యానస్సు సమానే సమానస్సు ఉదానే ఉదానస్సు సమానే ఇత్యాదిరీత్యా యదుక్తం అస్తి ప్రతిష్టా స్వరూపత్వం తత్సర్వం జ్ఞాత్వా ఏదాశ ప్రాణస్యాపి ప్రాణః కశ్చన అస్తి స్వార్థస్య స్వార్థం మనసో మనో యద్వాచోహ వాచం ఇత్యాదిరీత్యా ప్రాణస్యాపి ప్రాణః ఉక్తః మూర్తామూర్త బ్రాహ్మణే పూర్వం అస్మాభిః దృష్టః ತಾದೃಶ ಪ್ರಾಣಸ್ಯ ಪ್ರಾಣ ಕಃ ಸಹ ಕುತ್ರ ವರ್ತತೆ ಇತ್ಯಾದಿ ಸಮಾಧಾನ ಇತ್ಯಾದಿ ಪ್ರಶ್ನ ಯಾಜ್ಞವಲ್ಕೇನ ಕೃತ ವರ್ತತೆ. ಪರಂತು ಯಾಜ್ಞವಲ್ಕೇನ ಕೃತಸ್ಯ ಪ್ರಶ್ನಸ್ಯ ಸಮಾಧಾನಂ ಸಹ ನ ಜ್ಞಾತವಾನ್ ತೇನೈವ ಪೂರ್ವಮುಕ್ತಂ ಯದಿ ಆತ್ಮಜ್ಞಾನಂ ವಿನಾ ಇದು ಪೃಚ್ಛತೆ ಇತೇ ಮೂರ್ಧ ವಿಪದಿಷ್ಯತಿ ಇತ್ಯುಕ್ತಂ. ವಿನಾ ಆತ್ಮಜ್ಞಾನಂ ಸಹ ಪೃಷ್ಟವಾನ್. ಅತಃ ಕಿಂ ಸಂಜಾತಂ ಪೂರ್ವೋಕ್ತ ಶಾಪಾನುಸಾರೇಣ ಕಸ್ಯ ಶಿರಃ ಪಪಾತ. ತದನಂತರಂ ಶಿರಃ ಪಪಾತ ಇತಿ ಕೃತ್ವಾ ತಸ್ಯ ಶಿಷ್ಯಃ ಯದಾ ತಾಸ ಶರೀರಂ ಸ್ವೀಕೃತ್ಯ ಗಚ್ಛಂತಿ ಸ್ಮ ತದಾನೀಂ ಕಿಂ ಸಂಜಾತಂ ಪರಿಮೋಷಿಣಃ ಧನಮಿತಿ ಮನ್ಯಮಾನಃ ತಾಸ ಅಸ್ತೀನ್ಯಪಿ ಅಪಜಸ್ರುಃ ಇತ್ಯಾದಿ ರೀತ್ಯಾ ಕಥಾ ತತ್ರ ಸಮಾಪ್ತಾ ವರ್ತತೆ. ಏತದನಂತರಂ ಯಾಜ್ಞವಲ್ಕ್ಯಸ್ಯ ಬ್ರಹ್ಮಿಷ್ಠತ್ವ ಪ್ರತಿಪಾದನಮಸ್ತಿ ಅವಶ್ಯಕಮಸ್ತಿ. ಯತಃ ಯೇ ಬ್ರಾಹ್ಮಣಃ ಪೃಷ್ಟವಂತಃ ತೇಷಾಂ ಸರ್ವೇಷಾಂ ಸಮಾಧಾನಮುಕ್ತಂ ನ ಏತಾವತಾ ಬ್ರಹ್ಮಿಷ್ಠತ್ವಂ ಸ್ಥಿರೀಭವತಿ. ಅನ್ಯ ಪುರುಷಃ ಕಶ್ಚನ ಪುರುಷಃ ಬ್ರಾಹ್ಮಣಃ ಸ್ಯಾತ್ ಯಃ ಯಾಜ್ಞವಲ್ಕ್ಯಾಪೇಕ್ಷೆಯ ಅಧಿಕಜ್ಞಾನೀ ಸ್ಯಾತ್. ಅತಃ ಯಾಜ್ಞವಲ್ಕ್ಯಃ ಕಿಂ ಜಗದ ತೈಸ್ಸಹ ಪೃಷ್ಟಮಾಸೀತ್ ಯದಿ ಯಃ ಕಶ್ಚಿತ್ ಮಾಂ ಪ್ರಷ್ಟುಂ ಸಿದ್ಧೋ ವಾ ಸರ್ವೇ ಜನಾಃ ಸಮೇತ್ಯ ಪೃಷ್ಟುಂ ಸಿದ್ಧಾ ಭವಂತಿ ವಾ ಅಥವಾ ಅಹಮೇವ ಪೃಚ್ಛಾಮಿ ಏಕೈಕಂ ವಾ ತೇಷಾಂ ಸಮೂಹಂ ವಾ ಯಥಾ ಇಚ್ಛಾ ಭವತು ತದೈವ ಕರೋಮಿ ಇತ್ಯಾದಿ ರೀತ್ಯಾ ಪ್ರಶ್ನಃ ಕೃತೋ ವರ್ತತೆ. ಪರಂತು ತಾಸ ಪ್ರಶ್ನಸ್ಯ ಸಮಾಧಾನಂ ತೇ ನೋಕ್ತವಂತಃ ತತ್ರ ತೇಷಾಮಪಿ ಪ್ರಾಗಲ್ಭ್ಯಂ ಸಾಮರ್ಥ್ಯಂ ನಾಸೀತ್. ತದನಂತರಂ ಯಾಜ್ಞವಲ್ಕ್ಯಃ ಸ್ವಯಮೇವ ತೇಷಾಂ ಪ್ರತಿ ಪ್ರಶ್ನಃ ಪಪ್ರಚ್ಛ ಯದಿ ಯಕೋಪಿ ಸಮಾ ದಧಾತು ನೋಚೆ ಸರ್ವೈಭಿ ಸರ್ವೈಶ್ಚ ಸಮಾಧಾನಂ ಭವತು. ಪರಂತು ಪ್ರಶ್ನಸ್ಸು ಏಕ ಏವ ಇತ್ಯಾದಿ ರೀತ್ಯಾ ಏದಾ ಸ ಪ್ರಶ್ನಂ ಜಗಾದ ತಾ ಸ ಪ್ರಶ್ನಸ್ಯ ಸ್ವರೂಪಂ ಏದಾ ಸ ಶ್ಲೋಕೈ ಉಪವರ್ಣಿತೋ ವರ್ತತೆ. ಪರಂತು ಅನಂತರಂ ಸರ್ವೈರ್ವಿ ಬ್ರಾಹ್ಮಣೈ ಮಿಳಿತ್ವಾ ಏಕಾ ಸ ಸಮಾಧಾನಂ ದತ್ತುಂ ತೇಷಾಂ ಸಾಮರ್ಥ್ಯ ನಾಸೀತ್ ಅಧಃ ತೇ ತೂಷ್ಣೀಂ ಭೂತಃ ತದಾನೀಂ ಯಾಜ್ಞವಲ್ಕ್ಯಃ ಕರುಣಯಾ ತಸ್ಯಾಪಿ ಸಮಾಧಾನಂ ಸ್ವರಾಧೇರ್ದಾತು ಪರಾಯಣಂ ಇತ್ಯಾದಿ ಉಕ್ತಮಸ್ತಿ. ಏತೇನ ಶಾಕಲ್ಯ ಬ್ರಾಹ್ಮಣಂ ಸಮಾಪ್ಯತೆ ಅನೇನ ತೃತೀಯಾಧ್ಯೋಪಿ ಸಮಾಪ್ಯತೆ. ಪ್ರಥಮ ದ್ವಿತೀಯ ಅಧ್ಯಾಯೋ ಮಿಳಿತ್ವಾ ತತ್ರ ಅಸ್ಮಾಭಿಃ ಮಧುಕಾಂಡಃ ಇತ್ಯುಕ್ತಂ. ತಾಸ ಮಧುಕಾಂಡಸ್ಯ ವ್ಯಾಖ್ಯಾರೂಪೇಣ ಮುನಿಕಾಂಡಃ ಪ್ರವೃತ್ತೋ ವರ್ತತೆ. ಮುನಿಕಾಂಡೇ ಪ್ರಥಮಾಧ್ಯಾಯ ತೃತೀಯಾಧ್ಯಾಯ ಪೂರ್ವೋಕ್ತ ಅಧ್ಯಾಯದ್ವಯಸ್ಯಾಪಿ ವ್ಯಾಖ್ಯಾರೂಪ ಪ್ರಶ್ನ ಪ್ರತಿವಚನರೂಪೇಣ ವ್ಯಾಖ್ಯಾರೂಪ ಅಯಂ ತು ಅತ್ರ ಸಮಾಪ್ತೋ ವರ್ತತೆ. ಏದನಂತರಂ ತತ್ರ ಷಡಾಚಾರ್ಯ ಬ್ರಾಹ್ಮಣಂ ಇತ್ಯಾದಿ ಬ್ರಾಹ್ಮಣಾನಿ ಭವಿಷ್ಯಂತಿ. ತತ್ರ ವಿಶಿಷ್ಯ ಸ್ವಯಂ ಜ್ಯೋತಿರ್ಬ್ರಾಹ್ಮಣಂ ಭವತಿ ಆತ್ಮ ಸ್ವಯಂ ಜ್ಯೋತಿಃ ಇತಿ. ತದನಂತರಂ ತಾವತ್ ಶಾರೀರಿಕ ಬ್ರಾಹ್ಮಣಂ ಶರೀರಃ ಶರೀರಂ ಕಥಂ ಜಾತಂ ಇತ್ಯಾದಿ ರೀತ್ಯ. ಪುನಃ ತಸ್ಯ ಕರ್ಮ ಕರ್ಮಣ ಶರೀರ ಶರೀರಗ್ರಹಣಂ ಶರೀರಗ್ರಹಣೇನ ಪುನಃ ಶರೀರೆ ಜಾಗ್ರತ್ವಪ್ನ ಸುಷುಪ್ತ್ಯಾದ್ಯವಸ್ಥಾನಂ ತನಂತರಂ ಜಾಗ್ರತ್ವಪ್ನ ಸುಷುಪ್ತ್ಯನಂತರಂ ತುರೀಯವಸ್ಥಾ ಏತತ್ ಸರ್ವಮತ್ರ ಬೋಧ್ಯತೆ. ಉತ್ಪಾದ ಆತ್ಮ ಶರೀರೇ ವಿದ್ಯಮಾನೋಪಿ ಶರೀರೆ ಆಸಂಗಃ ಕೂಟಸ್ಥಃ ಏಕಃ ಸ್ವಪ್ರಕಾಶಃ ಇತ್ಯಾದಿ ಸರ್ವಂ ಶಾರೀರಿಕ ಬ್ರಾಹ್ಮಣೇ ಪ್ರತಿಪಾದ್ಯತೆ ಇತಿ. ಅಯಂ ಚತುರ್ಥೋ ಅಧ್ಯಾಯಃ ಅತ್ಯಂತ ಮುಖ್ಯ. ತತ್ ಅನಂತರಂ ಭವಿಷ್ಯತಿ. ಅಧುನಾ ವಯಂ ಏತಾದೃಶ ಅತ್ರತ್ಯ ಶ್ಲೋಕಾನಾಂ ಅರ್ಥಃ ಪಶ್ಯಾಮಃ ಅರ್ಥಂ ಪಶ್ಯಾಮಃ. ತಾನ್ ಹ ಏತೈ ಶ್ಲೋಕೈ ಪಪ್ರತ್ಥಾ ಅಪ್ಪಡಿನ 27ಆವದು ಮಂತ್ರ ಮಾನಬಿರಹೆ ನಡುವಲ ಸಿಲ ಶ್ಲೋಕಗಳು ಬಂದಿರುತ್ತೆ. ಯಾಜ್ಞವಲ್ಕ್ಯರ ಶಾಕಲ್ಯರ್ ಕೇಟ್ಟದಕ್ಕೆ எத்தனை தேவதைகளுக்கான 3306 என்று சொல்லி அதை குறைச்சு 33 தேவதைகள்னு அவ யாருன்னு சொன்னா 8 வசுக்கள் ஏகாதச ருத்ராள் துவாதச ஆதித்யாள் ஒரு இந்திரன் ஒரு பிரஜாபதி அப்படின்னு சொல்லி அந்த ருத்ராள் யாரு ஆதித்யாள் யாரு வசுக்கள் யாருன்னு சொன்னா அவ பேரெல்லாம் சொல்லி பிறகு இத்தனை தேவதைகள் உபாசிக்கிறது கஷ்டம் எத்தனை பேருன்னு சொன்னா ஆறுன்னார். அந்த ஆறையும் ரொம்ப கஷ்டம்னா 3 மூணை 2 குறைச்சார் 2 1.5 ஒன்றையும் சொல்லிட்டு கடைசியில் ஒரே தெய்வம் அப்படின்னு இது வரைக்கும் இத்தனையும் ஆன பிறகு அந்த ஒரு தெய்வம் யாருன்னா பிராணன் அப்படின்னு பிராண உபாசனம் நம்ம சரீரத்தில் இருக்கக்கூடியதான கிரியாசக்தி உபாசனம் அது ரொம்ப முக்கியம். கிரியாசக்தி இருந்தால் தானே கர்மாவை பண்ண முடியும். கர்மாவை பண்ணியிருந்தால் தானே சித்த சுத்தி வரும். சித்த சுத்தி வந்தால் தானே உபாசனை பண்ண முடியும். உபாசனை பண்ணி தானே சித்த ஏகாகிரதை வரும். ஏகாகிரதை வந்தவாளுக்குத்தானே வேதாந்தத்தை கேட்கக்கூடியதான சந்தர்ப்பம் நேரிடும். அப்படி அவ கேட்ட பிறகு அதனால ஏக ஐக்கிய ஜானம் வந்து சிவஜானம் வந்து இவ மோட்சத்தை அடைவாளோ இல்லையா? ஆகையால் இதுவரைக்கும் அவ வேண்டி இருக்குங்கிறதுக்காக முதல்ல கிரியாசக்தியானது அத்தியந்தம் உபயுக்தமா இருக்குங்கிறதுக்காக கிரியாசக்தி பிரதானமான பிராணோபாசனமானது இங்க சொல்லப்படுறது. அந்த பிராணனை சொல்லிட்டு அந்த பிராணம் இங்க வெளிப்படையா இருக்கார் அப்படின்னு பிராணம் அபானத்துல, அபானம் வியானத்துல, வியானம் உதானத்துல, உதான சமானத்துல அப்படின்னு நம்ம சரீரத்துக்குள்ளேயே சமான வாயு சரீரம் முழுக்க வியாபிச்சு இருக்கக்கூடியதான சமான வாயு அப்படின்னு சொல்லிட்ட. இந்த சமான வாயுல பிரதிஷ்டதா இருக்கக்கூடியதான இதுக்கும் காரணமா இருக்கக்கூடியதான பிரம்மம் உனக்கு தெரியுமோன்னு யாக்கியவல்கர் கேட்க அவருக்கு தெரியல. இதுக்கு முன்னாலேயே சொன்னார், இப்படி எல்லாம் நீ சொல்லிட்டு இருக்கேப்பா. எட்டாவது அத்தியாயத்தில் பிருஹதாரண்யக உபநிஷத்துல 100 அத்தியாயங்கள் இருக்கு. அதுல 8வது அத்தியாயத்துல கர்மகாண்டம் சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் இதே போலயே யாக்ஞவல்க்யருக்கும் சாகல்யருக்கும் ஒரு விவாதம் வரும்பொழுது, அப்பா எப்பொழுதுமே ஆத்ம தத்துவத்தை அறிந்து கொள்ளணும், ஆத்ம தத்துவத்தை அறிந்து கொள்ளாத எல்லாம் வாசித்தாலும் பிரயோஜனம் இல்லை, அது அந்தந்த புண்ணிய லோகத்தை கொடுக்குமே தவிர மோட்சத்தை கொடுக்காது, ஆகையால் ஆத்ம தத்துவத்தை அறியணும் என்று சொல்ல அதெல்லாம் வேண்டியது இல்லையேன்னு அவர் சொன்னார். அப்படி சொன்னீங்கன்னா ஆத்மத்தை அறியலேன்னு தன்னை வெடிஞ்சு போயிடும் அப்படின்னு சாபத்தை கொடுத்துருக்கார். அத்தனையும் தெரிஞ்சுண்டு மறுபடியும் மேல கேட்கிறார், அவருக்கு தான் இதுவும் வாசிக்கலேங்கிறது தெரிஞ்சுண்டும் மேல கேட்டிருக்கார், அது அகங்காரத்தினால் ஏற்பட்டது. இப்ப ஆத்ம தத்துவத்தை கேட்டார், அவர் சொல்ல தெரியல, அதனால திடீர்னு கேட்டுருல. எப்பவுமே நம்ம மதத்துல எந்த கிரந்தத்திலையும் ஒரு மனுஷனே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவனுக்கு சொல்ல தெரிந்து கொள்றதுக்கு வழி இல்லாமல் ஒரே தரம் சொல்லாது. அவர் தெரிந்து கொள்ளணும் என்று ரொம்ப நாளுக்கு முன்னாலேயே சொல்லியிருக்காரு யாக்ஞவல்க்யர். ஆனா அதையும் அவர் பொருட்படுத்தல, பொருட்படுத்தாது மட்டும் இல்லாமல் அந்த கர்வத்தை விடல. அதான் இப்ப ஸ்வேதகேதுன்னு ஒரு பையன் இருந்தான், அவன் ராஜா கிட்ட போன 5 கேள்வியை கேட்டார், அவர் ஒரு கேள்விக்கும் பதில் தெரியல, பதில் தெரியலன்னு திரும்பி வந்துட்டான், வந்து அப்பாவை வச்சான். இது எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன்னு சொன்னேன் சமாவர்த்தன காலத்துல, பஞ்சமா ராஜன் நிபந்தோ பிரஸ்னான் அப்ராட்சி, இந்த ராஜான்னு பேர் வச்சுட்டு இருக்கான் பாத்தீங்களா, அவத்தான் 5 கேள்வியை கேட்டான், என்ன ஒண்ணுக்கும் பதில் தெரியல, என்னத்தை நீங்க சொல்லி கொடுத்தாள் அப்பான்னு அப்பா சொன்னார். என்ன கேள்விகளப்பா சொன்னார், அப்ப அப்பா சொன்னார், அந்த கேள்விகளுக்கு எனக்கே ஆன்சர் தெரியாது, நான் தெரியாது போனா உனக்கு எப்படிப்பா சொல்லி தருவேன், ஏன் கோச்சுக்கிற, நம்ம ரெண்டு பேரும் போய் தெரிஞ்சுப்போம் அப்படின்னு. இனிமேல அந்த ராஜா முகத்துல முடிக்க மாட்டேன், போங்க நீங்க அப்படின்னு சரின்ட்டு இவர் அந்த அப்பா போறார். அந்த ராஜாவுக்கு தெரியும் இந்த கேள்விகளுக்கு பதில் பையனுக்கும் தெரியாது அப்பாவுக்கும் தெரியாது. ஆனா பையனை வரும் பொழுது அவரை பார்த்துக்கு ஏதோ இப்படி 4 பேர் எதிர்க்க கேள்வி கேட்டு இது பண்ணினார். ஆனா இவர் வந்ததுமே எல்லா விதமான உபச்சாரங்களும் பண்றார். என்ன சார் நீங்க ஒரு மனுஷனுக்கு வயசாயிட்டனாலே கௌரவம் கொடுக்கல, படிப்புக்கெல்லாம் கௌரவம் கொடுக்கலையே அப்படின்லாம் நினைக்கின்றார். கடைசியில் என்னடாச்சு அவருக்கு வந்து எல்லா மரியாதையும் கொடுத்து எல்லாம் பண்ணி உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, எனக்கு காசு வேண்டாம், தங்கம் வேண்டாம், வேணும்னு வேண்டாம், என் பையனை கேள்வி கேட்டால அதுக்கு சமாதானம் வேணும்னு தலை புரிஞ்சார் அவர். என்னன்னார், இதுவரைக்கும் பிராமணாள்கிட்ட இந்த வித்யை வந்ததே இல்லை, இந்த வித்யை க்ஷத்ரியாள்கிட்ட தான் இருந்தது, அது இப்பத்தான் பிராமணாளுக்கு வந்து சேரப்போகுது. ஏன்னா நீங்க கேட்டேன், அறிந்தவன் சின்சியரா கேட்கிறவனுக்கு சமாதானம் சொல்லித்தான் ஆகணும் அப்படி சாஸ்திரம் சொல்றது. ஆகையால் நீங்க கேட்டுட்டே நான் சொல்லித்தான் ஆகணும் சொல்றேன். ஆனா இதுவரைக்கும் எந்த விஷயமானது சம்பிரதாயத்திலேயோ அதை மாற்ற வேண்டியதான நிர்பந்தம் எனக்கு வந்துடுச்சு, ஆகையால் சொல்றேன்னு சொல்லி அப்புறம் சொன்னார். அதனால என்ன தெரிகிறது, நமக்கு தெரியலன்னா இன்னொருத்தர கத்துக்கிறதுல தப்பே கிடையாது. வித்யானது எந்த சமயத்திலையும் எப்பவும் கத்துக்கொள்ளலாம். நரசக்கரவர்த்தி அவர் எல்லாம் தெரிஞ்சவர். ஆனா ஒரு ராஜா கிட்ட போட்டு ருத்துபர்மர் மகாராஜா கிட்ட போய் குதிரை வித்தியை கத்துண்டார், அக்ஷ வித்தியை சொல்லி கொடுத்து. என்ன சார் அவ்வளவு பெரிய சக்கரவர்த்தியா சேர்ந்தார், சந்தர்ப்பம் வந்தா கத்துக்க வேண்டியதுதான், அந்தந்த படிப்பு கத்துண்டானா அதுல இருக்கக்கூடியதான பாபமும் அஜானமும் நமக்கு போகும் அப்படின்னு சனி தோஷம் எல்லாம் போச்சுன்னு அந்த கதையில இருக்குன்னு வச்சுங்களேன். இருந்தாலும் ஏன் சொல்ல வந்தேன்னா அப்படி அறிந்து கொள்ள வேண்டியதான். ஆனா யாக்ஞவல்க்யர் சொன்னாலும் அவர் கேட்கல, ஏன் எனக்கு தெரியும் போகும், எனக்கு தெரிஞ்சதுனாலயே நான் ஒண்ணு தவிர நீங்க ஆத்ம வித்தியை எதுக்கு அப்படின்னு அகங்காரத்துல இருந்தார். இப்ப அந்த கர்வம் இருந்ததுனால அவருடைய தலையானது கீழே போயிடு விழுந்துச்சு. அந்த கீழே விழுந்ததுமே அந்த சிஷியால் எல்லாம் சேர்ந்து அவருக்கு சிஷியாளர்கள் எல்லாம் சேர்ந்து அவர் எடுத்துட்டு போய் மூட்டை கட்டிட்டு எடுத்துட்டு போறாரு ஊருக்கு, அவருதேகமான கர்மாக்களை பண்ணணும் என்பதற்காக. ஆனா என்ன சுவாமின்னார், இவரெல்லாம் ஜனகருடைய ஆசிரமத்தில் வர்றார், இவ்வளவு பணத்தை கொடுத்துருக்கார், நான் அவளை உதச்சு அந்த சரீரத்தையும் எடுத்து வெளியில போட்டு அவளுக்கு அந்தியக்கிரியே இல்லாத அளவுக்கு ஆயிடுது அவருக்கு. அப்படிங்கிற கதை முடிஞ்சிருக்கு. அதற்கு பிறகு யாஜ்ஞவல்கர் இப்ப இருக்கிற எல்லா பண்டிதாளோட உயர்ந்ததான பண்டிதன் ப்ரூவ் ஆகணும். இப்ப என்ன, ஏதோ ஒரு 9 பேர் கேட்டா, 8 பேர் தான், அந்த கார்கி 2 முறை கேட்டிருக்கா, ஆக்சுவலா 8 பேர் கேட்டா, இந்த 8 பிராமணர் சொன்னதுக்கு சமாதானம் சொன்னார். உலகத்துல அவ்வளவுதானா, தத்ரஹ குருபஞ்சாலானாம் பிராமணானாம் சமேதா பபூவோ அப்படின்னு குருபஞ்சால தேசத்தில் இருக்கக்கூடியதான ஆயிரக்கணக்கான பிராமணர்கள்லாம் வந்து சேர்ந்திருக்காளோ இல்லையா, அப்படி இந்த 8 பேர் மட்டும் கேட்டா எப்படி சரியா வரும், மற்றவர்கள் படித்தவாள் இருக்கலாமோ இல்லையா கேள்கிற விட, அது ப்ரூவ் ஆகலைன்னா அந்த ராஜா கொடுத்ததான பிரம்மிஷ்டருக்குன்னு கொடுத்ததான பணத்தை தான் எடுத்துக்கொண்டா போல ஆயிடும். ஆக்காக என்ன பண்ணினார், அப்பா இந்த 8 பேர் கேட்டா, வேற யாருக்காவது கேள்வி கேட்கறதுக்கு வழி இருந்தா சந்தர்ப்பம் இருந்தா கேளுங்க, இல்ல இண்டிவிஜுவலா கேட்கறது கஷ்டமா இருக்குன்னா சேர்ந்து கேளுங்க, எல்லாரும் சேர்ந்து ஒரு கேள்வி கேளுங்க. உங்களுக்கு கேள்விக்கே இல்லையா, நான் தங்களை கேள்வி கேட்கிறேன், யார் யாருன்னா சொல்லுங்க, நான் கேள்வி கேட்கிறேன், இல்ல எல்லோருக்கும் சேர்ந்து ஒரு கேள்வி கேளுங்க, சமாதானம் சொன்னா சொல்லுங்க. இப்ப இந்த ப்ராசஸ்ல என்னாச்சு, யாரும் கேள்வி கேட்கலன்னாலும், யாரும் தான் சொன்ன கேள்விக்கு சமாதானம் சொல்லலைன்னாலும், இவர் தான் வசதின்னு ஆயிடுமோ இல்லையோ, இவர் தான் வசதி என்று தெரிந்த பிறகு ராஜா கொடுத்த சன்மானத்துல வாங்கியதுல தப்பு இல்லையோன்னா, மற்றவர்கள் இவரை விட உயர்ந்தவர்கள் என எனக்கூடியதான சந்தேகம் இருக்கிற பரியந்தம் அந்த பிரமிட்ட பணத்தை எடுத்துட்டு போனா தப்பு. ஆனா இவர் கேட்ட கேள்விக்கு யாராலையும் பதில் சொல்ல முடியல, இவரை யாரும் கேள்வி கேட்க முடியல அப்படின்னு நிச்சயம் ஆயிடுச்சுன்னா, அப்ப இவர் தான் உயர்ந்தவர்னு தீர்மானமாச்சு, அப்ப இவர் பிரம்மிட்ட பணத்தை எடுத்துன்னு போனதுனால ஒரு தோஷமும் இல்லை அப்படிங்கிற அபிப்பிராயத்துல யாஜ்ஞவல்கர் கேட்டார், சுவாமி நான் உங்களை எல்லாரையும் கேட்கிறேன், யாருக்காவது ஒத்தரையாவதும் கேட்கிறேன், இல்ல எல்லாருமாவதும் சொல்லுங்க, இல்ல நீங்க ஒத்தர் ஒத்தராவும் என்ன கேளுங்க, இல்ல எல்லாரும் சேர்ந்தாவது கேளுங்க அப்படின்னார். தேக பிராமணானதோ, அந்த பிராமணால் யாரும் எழுந்துக்கல, கேள்வி கேட்கறதுக்கோ அல்லது சமாதானம் சொல்றதுக்கோ ரெடியாகல. அப்பொழுது கொஞ்ச நேரம் பார்த்த இப்ப யாஜ்ஞவல்கர் தானே சில கேள்விய அவளை கேட்க ஆரம்பிச்சோம். தான் ஏதை ஸ்லோகை பப்ரச்சா, தான் அங்க இருக்கக்கூடியதான அத்தனை பிராமணாலையும் பார்த்து இந்த ஸ்லோகத்தினால கேள்வி கேட்டார். யதா விருட்சோ வனஸ்பதி ததைவ புருஷோ மிருஷா, யதா விருட்சோ வனஸ்பதி, ஒரு பெரிய விருட்சம் இருக்கு, இந்த இடத்துல வனஸ்பதி எனக்கூடியதான பதத்துக்கு முக்கிய அர்த்தம் இல்லை, சாதாரண விருட்சம் அர்த்தம், வனஸ்பதி விருட்சோத பில்வஹா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். வனஸ்பதினா என்ன, புஷ்பங்கள் இல்லாமலேயே காய்க்கக்கூடியதான மரங்களுக்கு வனஸ்பதின்னு பேர், புஷ்பம் இல்லாமலேயே காய்க்கிறது, பில்வ புஷ்பம் பார்த்துருக்கோ இல்ல, ஆனா பில்வ இலை தான் அது காய்க்கிறது, அத்தி பூத்தா போலேங்கிற அந்த அத்திக்கு புஷ்பம் இல்லை, ரொம்ப சின்னது, அது சாதாரணமாக பார்க்க முடியாது, ஆனா அத்தி பழம் இருக்கு, ட்ரை ஃப்ரூட்ஸ்ல விற்கிறோம் பார்த்தோட அத்தி பழம், ஏன்னா இந்த ஊர்ல அத்தி மரமோ இல்ல காய பழமோ பார்த்துருக்க முடியாது, நம்ம அப்படின்னா வளர்ந்துருக்கோம். இந்த நேச்சரோட மனுஷனுக்கு எப்படி சம்பந்தம் விட்டு போயிடுமோ அப்படி இருக்கு மாடர்ன் சயின்ஸ், கொஞ்சம் நம்ம பிரகிருத்தியோட சேர்ந்து இருக்கலாம். ஜனங்களுக்கெல்லாம் எந்த கீரை தெரியல, எந்த பழம்னு தெரியல, இது எப்படி வருதுன்னு தெரியல, பாதாம் மரத்தை கூட ரொம்ப பேர் பார்த்ததில்ல, பாதாம் பருப்புன்னு பிளாஸ்டிக் கவர்ல வித்தா பாக்குறானே தவிர அதுக்கு அந்த பாதாம் காய் இருக்கும், அந்த காயில இருந்து அந்த அந்த உள்ள இருக்கிற ஒரு பருப்பை எடுக்கிறதுக்கு எவ்வளவு சிரமப்படுறா, இந்த தேங்காய் மாதிரி அதுக்கு மேல இருக்கக்கூடியதான தோல் இருக்கே ரொம்ப கஷ்டம், அதை உடைக்கிறப்ப அத வஸ்திரத்துல பட்டதுன்னா இனிமேல் அந்த வஸ்திரமா அந்த கரை போவே போகாது, அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு அந்த பாதாத்துக்குள்ள எடுத்துன்னு அந்த பருப்பை எடுத்து அதை விற்கிற பிளாஸ்டிக் கவர்ல போட்டு விட்டோம்னா 100 கிராம் 50 ரூபாய் அப்படின்னா வாங்கிக்கிறேன் நீங்க, அவ்வளவுதான் சொல்றதே தவிர விவகாரம் என்னன்னு தெரியல ஜனங்களுக்கு. அப்படி அந்த பிரகிருதியோட நமக்கு என்ன சம்பந்தம்னு தெரியாம வாழ்றாளே, அதனால இங்க வனஸ்பதின்னு சில விருட்சங்கள் இருக்கு, அதுக்கு புஷ்பம் இல்ல ஆனா பலம் உண்டு, அப்படி புஷ்பங்களுக்கு வனஸ்பதின்னு பேர், ஆனால் இங்க வனஸ்பதினா புஷ்பம் பழங்கள் எல்லாம் இருக்கக்கூடியதான பெரிய மரம்னு மட்டும் அர்த்தம். யதா விருட்சோ வனஸ்பதி ததைவ புருஷோ அமிருஷா, மனிதன் மரத்தை போல, மரம் போல மனிதன் அப்படின்றார். யதா விருட்சோ வனஸ்பதி, யதா எப்படி ஒரு மரமானது பெரிய மரம் இருக்கோ அதே போலயே புருஷா மனிதனும் அமிருஷா பொய்யற்றவன், இந்த மனுஷனும் உண்மைத்தான், வியாபாரிகமாக உண்மையா இருக்கான். தஸ்ய லோபானி பர்ணானி, அந்த மரங்கள் இருக்கு பார்த்தா, அந்த மரம் இருக்க அதுல நிறைய இலைகள் இருக்கு. அதே போல இந்த மனுஷனுடைய உடம்பு முழுக்க ரோமங்கள் இருக்கு. ஆகையால் மரத்துக்கு இலை போன்றவை மனிதன் சரீரத்தில் ரோமங்கள். தஸ்ய லோபானி பர்ணானி சகஸ்ய உத்பாட்டிகா பகிஹி, இந்த தோல் இருக்கு பார்த்தல, அதுக்கு இந்த மனுஷனுக்கு தோல் இருக்கு. அதே மாதிரி மரத்துக்கு மேல பட்டை இருக்கு, மரத்துக்கு மேல மரத்துக்கும் தோல் உண்டு, ஒரு பட்டையா இருக்கு. சில சமயத்துல அந்த பட்டையை பிரித்தா வந்துடுறது. அதே போலயே உங்களுக்கு சில சமயத்துல தோல் வரும், அந்த தோலை மேல அப்படியே வெள்ள வெள்ளையா இருக்கிறது கிழிச்சு விடுவான் இவனே. அது மாதிரி இந்த மனுஷனுடைய சரீரத்துல தோல் இருக்க மாதிரி அந்த மரத்துக்கு பட்டை இருக்கு. இந்த தோலை கிழிச்சோமையானால் அதுல இருந்து என்ன வருது, ரத்தம் வருது. ருதிரம் பிரசியந்தி, மனுஷனுடைய சரீரத்துல ருதிரம் பிரசியந்தி, ரத்தமானது கொட்டுறது இந்த தோலை கிழிச்சோமையானால். அதே போல மரத்தையும் கிழிச்சோமையானால், மரத்திலையும் வெட்டினோமையானால் அதுல இருந்து என்ன, இந்த ரத்தம் மாதிரி ஜலமானது அப்படியே ஒழுகிறது. அடிக்கப்பட்டதுமே அந்த மரணம் மரத்திலிருந்து ஜலமானது கொட்டுறது. மாதும் சகராணி, அதே போல இந்த மரம் இருக்க அதை நம்ம ஒரே தரம் வெட்ட முடியாது, கோடாலியால நான்கு தரம் வெட்டி நீளையானால் அங்கே சின்ன சின்ன சகலம் அப்படியே வெளியில வரும், சின்ன சின்ன துண்டு, மரத்தினுடைய துண்டு. அதே போல அது என்ன, மனுஷனுடைய சரீரத்தில் அப்படி மாம்சம் இருக்கு சார், எல்லா இடத்துலயும் மாம்சம் இல்லை, சில இடத்துல போய் மாம்சம் ஒட்டிட்டு இருக்கு. அந்த மாம்சங்களை வந்து உள்ள இருந்து வெளியில துண்டு துண்டா தான் வெளியில வரும். அப்படி மாதம் சகராணி ஈநாட்டம் ஸ்நாவத்திரம், அதுக்கும் இந்த மனுஷனுடைய சரீரத்துக்குள்ள இந்த மாம்சத்துக்குள்ள போனேடையானால் நரம்புகள் இருக்கு மனுஷனுடைய சரீரத்துல. அதே போலயே அந்த மரத்துக்குள்ள நீங்க போனீங்கன்னா நார் இருக்கு, இந்த மேல இருக்கக்கூடியதான தோலை கிழிச்சு அதுக்குள்ள இருக்கக்கூடியதான சக்கலங்கள்ல எடுத்தீங்கன்னா நார் நாராக ஒரு வயர் மெஷ் மாதிரி இங்க இருக்கு அந்த மரத்துக்குள்ள. அது என்னடா, இங்க இந்த மனுஷனுடைய சரீரத்துல இருக்கிற நரம்புகள் போன்றவை. அமாகம் சகராணி ஈ நாட்டம் தாவஸ்நாவதஸ்திரம், ஸ்நாவாகன நரம்புகள். அஸ்தீனி அந்யதரோ தாரூணி, அஸ்தீனி நம்ம சரீரத்துல அதுக்குள்ள என்ன இருக்கு, எலும்புகள் இருக்கு. அதே போல மரத்துக்குள்ள என்ன இருக்கு, திக்கா இருக்கக்கூடியதான கட்டை, நல்ல கடினமா இருக்கக்கூடியதான கட்டை உள்கட்டை இருக்கு. அஸ்தீன்யந்தரதோ தாரூணி மஜ்ஜா மஜ்ஜோபமாக்ரதா, மஜ்ஜா இதுக்குள்ள இருக்கக்கூடியதான எலும்பு கசிவு, இந்த எலும்புக்குள்ள ஒரு விதமான ஒரு செமி சாலிடாக ஒண்ணு இருக்கு. அது இருக்க தொட்டு தான் எலும்பு முறியறது இல்ல. சின்ன குழந்தைகள்லாம் வாங்க மேல இருந்து எலும்பு விடாது, வயதான பிறகு சேர்ல இருந்து கீழே நழுவித்து, மனை மேல காலை வச்சிருந்தான் நழுவித்து கால ஹேர் லைன் பிராக்சர் இருக்க, அவன் மேல இருந்து கீழே விழுந்த ஆறு அடியில இருந்து அப்படியே பார்த்தா ரெண்டு நிமிஷம் சும்மா இருந்தான், யாரை பார்க்கலாம் எழுந்துட்டு போயிட்டே இருக்கான், யாராவது பார்த்தா இந்த மாதிரி ஓன்னு கத்த ஆரம்பிச்சுட்டான். குழந்தைகள்லாம் எப்படி அப்படி போகுது, அதுக்கு ஒன்றும் ஆகாது, ஏதோ கொஞ்சம் இதாகும் தெரியும். என்னன்னா அந்த எலும்பா இருந்து வளையறது, வளையறதுனால உடையறது இல்லை. வயசான பிறகு அந்த எலும்புக்குள்ள எலும்பு கசிவு இருக்கு பத்தில, அது காஞ்சி போறது, அது காஞ்சி போனதுமே பிரிட்டில் ஆகிடுறது. ஆகையால் என்ன இருது, அது உடைய ஆரம்பிக்கிறது. அதுக்கப்புறம் டாக்டர் டபுள்லாம் கால்சியம் குறைஞ்சி படுத்து சாப்பிடணும், கால்சியம் சாப்பிடணும், ஒரு மூட்டை கால்சியம் டெய்லி மாத்திரை சாப்பிட்டே இருக்கணும், ஒன்னும் வேலை செய்யாதுட்டான் இன்னொரு டாக்டர். இல்ல ஒன்னும் விவகாரம் இல்ல, அது சின்ன வயசுலயே நீங்க கால்சியம் சாப்பிட்டு இருக்கணும், இப்ப சாப்பிட்டா தெரியாது அப்படின்னா என்னமோ ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்றார். ஏதோ ஒண்ணு நம்ம பாட்டுக்கு கால்சியம் அந்த கருத்துவா ஏதோ சாப்பிட்டுட்டே இருக்கான் போங்க. ஆனால் விவகாரம் என்னடா, வயதான பிறகு எலும்புகள்லாம் முறியறதுக்கு சந்தர்ப்பம் உண்டு, சின்ன குழந்தை இல்ல, அது காரணம் இந்த மஜ்ஜா எலும்பு கசிவானது உண்டு. அதே போல இந்த மரங்களுக்கும் உள்ளூர் அந்த கட்டைக்குள்ள எலும்பு கசிவு உண்டு. அதனால்தான் காஞ்ச கட்டை கேட்கற நீங்க ஹோமத்துல போடுறது, அதுக்குள்ள அந்த ஈரமா இருந்ததுன்னா அவ்வளவு சீக்கிரம் ஒரே புகை வரும், அந்த காஞ்ச கட்டம் அந்த எலும்பு கசையில்னா கசிவு மாதிரி அந்த கட்டைக்குள்ள இருக்கக்கூடியதான் அந்த ஈரப்பசையானது போகணும், அப்பதான் நன்றாக எரியும் அப்படிங்கிறனா அதான் சொல்றார். எத்ரட்சோ அத்தீன் தரதோதாரேணி மஜ்ஜா மச்சோபமாஸ்மிருதா எத்ரட்சோ விரக்னோ ரோஹதி. இந்த மரமானது அடியோடு வெட்டிவிட்டாங்கன்னு வச்சுங்களேன், ஆனா எந்த இடத்துல வெட்டினானோ அந்த இடத்துல இருந்து மறுபடியும் முளைக்கிறது சார். காஞ்சு போயிடுது கட்ட பிரயோஜனம் இல்ல, எல்லாமும் வெட்டிவிட்டோம், மரத்தை முழுக்க வெட்டிவிட்டோம். ஒரு மழை வந்ததுன்னு வச்சுங்களேன், அந்த விட்டதான் அந்த வேர்ல இருந்து மறுபடியும் ஒரு மழை வருது, அப்படியே விட்டேன்னா மறுபடியும் இன்னொரு மரம் அதுல இருந்து வருது. அது பிராணனை விட்டப்புறம் கூட அதனுடைய சரீரத்திலிருந்து வருது. அதே போல மனுஷனுக்கு பிராணன் விட்ட பிறகு மறுபடியும் முளைக்கலையே சார் ஏன்னு கேட்டார். கேள்வி என்ன? இதுதான் கேள்வி. முழுக்க இப்படியும் முளைக்க தேவையில்லத்தான் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். இருக்கிற பாப்புலேஷன் போறாதோ, அப்படி வேற முளைச்சு அது வேற ஒம்பாயிடுமோ, அது என்னடா இருந்தா போல என்ன நம்ம பையன்பா எப்படின்னா சரீரம் வழிந்த பிறகு அதுல இருந்து முளைச்சேன் சார். வம்பு தானே வரும் சார், ஏன் சார் மரத்துக்கு மட்டும் முளைக்கிறது இதுக்கு மட்டும் முளைக்கல ஏன்டா? இது ஜுவாலஜி ஸ்டூடெண்ட் சொல்லுவானா, பாட்டனி ஸ்டூடெண்ட் சொல்லுவானா, ஒன்றும் புரியலையே. இல்ல சைக்காலஜி ஸ்டூடெண்ட் சொல்லுவானா? இப்படி எல்லாம் ஒரு கேள்வி கேட்டா எப்படி சார் வரும்? அத்தான பிராமணாலும் கேட்டார், திடீர் நிவரச்சந்தர் ரேத சகிதிமா ஓசா, நீங்க எல்லாம் ரொம்ப பத்திரம் யோஜனை பண்ணி எத்ருட்சோ உருக்கணோ ரோஹதி மூலான் நவதர புன, மரம் முழுக்க வெட்டி சாச்சாலும் மறுபடியும் அதனுடைய மூலத்திலிருந்து இன்னொரு முளையானது முளைச்சு மரம் வருது. மத்தியஸ்தின் மிருத்யுனா விருக்னா, மனிதனானவன் மிருத்யுனால இம்சப்படுத்தப்பட்டானேயானால் அவன் கஸ்மான் மூலாத் பிரரோகதி, எந்த மூலத்திலிருந்து வரான் அவன் அப்படின்னு ரேத சகிதமா போதா. அது புருஷ பீஜம் அந்த வீரியத்திலிருந்து வரான் சார், இப்படி எல்லாம் கதை சொல்லாதீங்கோ அப்படின்ட்டார் யாக்கி வலிக்கர். என்ன அது எனக்கும் தெரியும் சார், இதே மா ஓதா ஜீவதே, உயிரோட இருக்கிறப்பதான் சார் மனுஷனுக்கு ரேதஸ்வரம் அதுல இருந்து கொடுப்பேன். நான் மரம் பட்டு போன பிறகு அதுல இருந்து அதனுடைய மூலத்திலிருந்து நான் வர்றதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். மரத்தை கீழே வெட்டி சாச்ச பிறகு மரம் பட்டு போய் காஞ்சி போயிடுத்து, ஆனால் மறுபடியும் மழை வந்த அதனுடைய வேர்ல இருந்து, இது வரைக்கும் இத்தனை நாள் ஒன்றும் இல்லை அதனுடைய வேர்ல இருந்து மறுபடியும் முளைக்கிறது. அதே போல இவன் மரணத்தினால பட்டு போனானேயானால் இவனை எரிஞ்சுட்டாளையானால் அதுக்கப்புறம் இவனுக்கு மறுபடி மறுபிறவி எப்படி கிடைக்கும் அது சொல்லுங்க போவோம். ரேத சகிதி மா கோச்சத ஜீவதே தானாருகேவையே விரட்சோ அஞ்சசா பிரத்ய சம்பவ தானாருகா. இந்த பயிர் செலவெல்லாம் மரங்கள்லாம் இருக்கு, அந்த இலை தானியத்துக்காக இந்த நெல் கதிரெல்லாம் இருக்கிறதுல அதை எடுக்கிறதுக்காக என்ன பண்றேள், அந்த நெற்பயிர் இருக்கேன் அந்த பயிரை அடியோடு வெட்டி விடுறேள், வெட்டி விட்டு அதை கட்டா கட்டி அதை கொண்டு போய் ஒரு களம்னு ஒரு இடம், இப்பெல்லாம் அது தெரியவே தெரியும் ஜனங்களுக்கு களம்னு சொன்னா ஒரு இடம், அது பயிரை அடிக்கிற இடம், அந்த களத்துல போய் அதை பத்து கட்டையா கட்டி அதை கட்டா அடிப்பான். அடிக்கும் பொழுது அது என்னாகும், அதுல இருக்கக்கூடியதான நெல்மடிகள்லாம் முத்து முத்தா வெளியில வந்துடும். ஒரு ரூ முழுக்க அது பெரிய இது பண்ணி வச்சிருப்பான், அதுக்குள்ள இத போட்டுருவான், போட்டுவிட்டு அந்த சாணியும் மணலும் வச்சு அதை மூடி விடுவாங்க. ஒரு வருஷ காலம் அது அப்படியே இருக்கும், அதை எடுக்க மாட்டேன், அது அப்ப சாப்பிடுற ஒரு எலி வத்தர் தான் மீதி யாரும் சாப்பிட. ஒரு வருஷ காலம் அது அப்படியே இருக்கும், அதுக்கு அடுத்த பிறகு அது ஒரு வருஷம் ஆனப்புறம் எடுத்துப்பாத. என்ன ஒரு வருஷம் அது அப்படியே இருக்கணுமா, ஒரு வருஷம் பழசான பிறகு அதை நம்ம எடுத்து சாப்பிடணும், அதான் பழைய அரிசின்னு சொல்லுவேன். இப்ப சாதாரண சொல்லுவோம் புது அரிசு நெல்லூர் ரைஸ்ன்னு சொல்லுவான், நெல்லூர்ல ஒண்ணும் சூழல்பேட்டில் விளையிறது என்னது, அதுக்கு நெல்லூர் ரைஸ்ன்னு சொல்லுவான். இல்லை 22 ரூபாய் கிலோனா அது 25 ரூபாய் கிலோம்பா, வாரம் இல்லை அது என்ன ரொம்ப பழைய அரிசி சார் நல்லா காணும்பா, அது முந்தானியத்தை அறுத்தா இருக்கும் எல்லாருக்கும் வாரம் முழுக்க. உங்களுக்கு என்ன தெரியும்னா ஒரு வருஷம் வச்சுட்டு அந்த காப்பாற்றுட்டு அதனுடைய இன்ட்ரெஸ்ட் எல்லாம் பேர் பண்ணிட்டு உங்களுக்கு விற்க முடியுமா? விற்கக்கூடியதான சந்தர்ப்பமாக இருந்தாலும் அவன் என்னடா வேணா இன்னிக்கே லாபத்தை சம்பாதிக்கணும்னா இருக்கான் பிஸ்னஸ் மேன், அது விவகாரம் இல்லை. நீங்களா கிராமத்தில் இருந்தால் அதை ஆற்றுக்குள்ளே போட்டு வச்சு ஒரு வருஷம் ஆன பிறகு அதை சாப்பிடுவேள், அது அப்படி இருக்கு. ஆனா அந்த சந்தர்ப்பத்துல அதுக்கு உயிர் இல்ல, அந்த நெல்மணிக்கு உயிர் இல்ல. உயிர் எதுக்கு இருந்தது? அந்த பயிருக்கு உயிர் இருந்தது, நெல்மணிக்கு உயிர் இல்ல. பிராணன் இல்லாத நெல்மணியில இருந்து மறுபடியும் அரிசி வருது. ஆனா மனுஷனுக்கு மட்டும் உயிர் போன பிறகு எப்படி சார் மறுபடியும் பிறக்க முடியும்? அடுத்த மனுஷன் எப்படி சார் வர்றான்? இந்த கதையை சொல்லுங்க, நீங்க தெரிஞ்சா சொல்லுங்க, இல்லைன்னா எல்லாரும் தெரியாதுன்னு ஒத்துங்கோ. நான் ஜெயிச்சுட்டேன், பதிமாறு இருந்து போறேன்ட்டு. இவ்வளவுதான் விவகாரம் கொடுக்க. அவளுக்கு யாருக்கோ தெரியல, இதுக்கு பதில் சொல்ல முடியல. அதற்கு பிறகு பகவான் சொல்ல போறார், எதோ வாயிமா நிபூதா நிஜாயந்தே ஏன ஜாதா நிஜீவந்தி எத்ரயந்தி அபிசம் விசந்தி தத் விஜிஜாசஸ்வா தத் பிரம்மா அப்படின்னு அந்த பிரம்மதேவன் சுத்த பிரம்மம். அதனுடைய இச்சை இருந்தால் எல்லாம் எங்க இருந்தாலும் ஏதாவது பிறக்கும், அதை தெரிஞ்சுங்கோ அப்படின்னு சமாதானம் சொல்ல போறார். இதை தெரிஞ்சுட்டு ராஜாரி தாத்த பாராயணம்னு முடிக்க போறார். இப்ப இதுக்கு பாஷ்யம் பார்ப்போம். தேஷு அப்ரகல்பூதேஷு பிராமணேஷு, இப்படி யாருக்கும் பதில் தெரியாததான பிராமணாளுக்கு தான் ஸ்லோகை இந்த மேல் சொல்லக்கூடியதான ஸ்லோகங்கள்னால் பப்ரச்சப்ருஷ்டவான் கேட்டார். யதா லோகே விருட்சோ வனஸ்பதி, இங்கே லோகத்துல விருட்சா விருட்சான ஒரு வனஸ்பதி, விருட்சசிய விசேஷனம் வனஸ்பதி ரிதி, விருட்சம் விஷய வனஸ்பதின்னு சொன்னா ஏதோ பெரிய வனஸ்பதி பூ இல்லாம காக்க கொடுக்கதான மரங்கள்னு நினைக்காதீங்க. இது விருட்சம் வனஸ்பதினு பெரிய மரம்னு அர்த்தம் அவ்வளவுதான். ததைவ புருஷோ அமிருஷா, அதே போலயே இந்த மனிதனும் உண்மையாக காணப்படுகிறான். அமிருஷா சத்தியமேதது, மரமும் தான் நிஜமா இருக்கு மனுஷனும் நிஜமா இருக்கா. சத்ய லோமானி, அந்த மர மனுஷனுக்கு உடம்பு முழுக்க லோமம் இருக்கு. சத்ய புருஷஸ்ய லோமானி, தலைக்கு மேல இருக்கிறது மட்டும் ரோமம்னு சொல்லணும், தலைக்கு தவிர மற்ற இடங்கள்ல இருக்கிறதுக்கெல்லாம் லோமம்னு சொல்லணும். ரலையோ ரபேதா தான் இருந்தாலும் இந்த ரோமத்தை சொல்லும் பொழுது தலைக்கு மேல இருந்தால் ரோமம்னு பேர், மற்றதெல்லாம் லோமம். சத்ய புருஷஸ்ய லோமானி இதரஸ்ய வனஸ்பதே பர்ணானி, அதே போல மரத்துக்கு லோமங்கள் மாதிரி இருக்கிறதுன்னா இலைகள். ஸ்வகஸ்ய உத்பாட்டிகா பகிஹி ஸ்வகஸ்ய புருஷஸ்ய, இந்த மனுஷனுக்கு வெளியில இருக்கக்கூடியதான் தோல் இருக்கு, இதுக்கு என்ன? சஸ்ய உத்பாட்டிகா வனஸ்பதே, அந்த மரத்துக்கு அது மேல இருக்கக்கூடியதான பட்டை. சில பட்டை எல்லாம் உபயோகப்படுத்துற, இந்த லவங்க பட்டைன்னு இருக்கு பத்தில, அதெல்லாம் உபயோகப்படுத்துற. சில பட்டைகள்லாம் மரத்துக்கெல்லாம் ஒண்ணும் இல்லை, இந்த வாழை மரம் இருக்குன்னு அது கீழ்த்து அப்படியே பட்டையா வரும், அது இந்த ஹோமத்துல வசவர்தாரிக்கு உபயோகப்படுத்துரு, அதுவும் பட்டை தான். ஆனா ஆக்சுவலா தள்ளிட்டே போனீங்கன்னா உள்ளூர வாழைத்தண்டு இருக்கும், அந்த வாழைத்தண்டு தான் கட்டியா இருக்கக்கூடியதான மரம். அந்த வாழை பட்டைய பிரிச்சுன்னா அதுக்குள்ள அந்த மெஷ் மாதிரி இருக்கும், அதான் இவர் சொல்ற மாம்சம் மாதிரி வியாபாரம் தீனாட்டம்னு சொல்ற. அத்தனையும் நம்ம பார்க்கலாம், சில மரத்துல நன்னா தெரியும், சில மரத்துல அந்த அவய விநியாசங்கள் நன்னா தெரியாது, அவ்வளவுதான். சகாசாத் அஸ்ய புருஷஸ்ய ருதிரம் பிரசியந்தி, இந்த சகாசாத் இந்த தோல்ல இருந்துதான் இந்த மனுஷனுக்கு கிழிச்ச அதுல இருந்து ரத்தம் வெளியில வருது. வனஸ்பதே ஸ்வதஹ உஸ்பதஹ ஸ்வத ஏவ உத்ஃபுடதி, அந்த தோலை கிழிச்சோமையானால் கத்தியாலேயோ கோடாலியாலேயோ வெட்டி நீளையானால் அங்கிருந்து உத்ஃபுடதி வெள்ள பீரிட்டு வருது. தஸ்மாத் ஏவம் சர்வம் சமானமேவ வனஸ்பதே புருஷஸ்ய, ஆகையால் மரத்தக்கம் மனிதனுக்கும் மனிதனுடைய சரீரமும் மரத்தினுடைய சரீரமும் ஒரே மாதிரி இருக்கு. தஸ்மாத் ஆத்ருணாத் ஹிம்சிதாத் பிரைதி, இந்த இவனுடைய சரீரத்தை வெட்டினோமையானால் அது வந்து ரத்தம் கொட்டுறது. நிர்கச்சதி தத்ருதிரம் விருட்சாதிவ ஆஹதாத் சின்னாத் ரசா, மரத்தை வெட்டினா எப்படி அதிலிருந்து ரசம் வெளியில வருதோ அதே போல மனுஷியனை வெட்டினா ரத்தம் வருது. ஏவம் மாம்சான்ய புருஷஸ்ய வனஸ்பதே, அதே போலயே இந்த புருஷனுக்கு மாம்சம் இருக்கா போல, சரீரத்துல மாம்சம் இருக்கா போல வனஸ்பதிக்கு என்ன இருக்கு? தானி சகராணி சகலானி இத்தியர்த்தா, கோடாலியினால வெட்டினேன்னா சின்ன சின்ன துண்டா வெளியில வருது பார்த்தல, அதான் மாம்சம் தான். கீநாட்டம் விருட்சஸ்ய கீநாட்டம் நாம சகலேபியோ அபியந்தரம் வல்கல ரூபம், இந்த சகலங்களுக்கு உள்ள இருக்கக்கூடியதான மர ஊரி போன்றதான வல்கலம், இதை கட்டிக்கலாமா? சில மர ஊரி வெளியில இருக்கும், சிலது உள்ள இருக்கும். இந்த மர ஊரின்னு இந்த பனைமரம் எல்லாம் இருக்கு பார்த்தல, அந்த பனைமரத்துக்கு மேல அந்த காய்க்கிற இடம் இருக்கு, அங்கிருந்தெல்லாம் ஜலட மாதிரி இருக்கும், அதை எடுத்து அதை தான் கட்டிட்டு போனாலாம் ராமலக்மணாலாம் காட்டுக்கு போகும்பொழுது மரவுரையை தரிச்சுட்டு போற அப்படின்னு இருக்குதான். அந்த காலத்துலாம் இதுபோல் சில்க் ஸ்ட்ராது சில்க்கு சில்க்கு காட்டன் என்னமோ காட்டன்னு சொல்கிறாள், ஒன்றும் பேரே தெரிய மாட்டேங்குது. அதை கட்டிட்டு இப்போ பண்ணிகிட்டு இருக்க, அப்போல்லாம் இதுபோல் மர ஊறி அவைகள்லாம் தான் கட்டிகிட்டு இருக்காரு. ஆனால் நம்ம நினைக்கிறோம் ரொம்ப கஷ்டம், அதுவும் இதை விட நன்னா இருக்கு. அதான் அதை கட்டிக்கணும்னு நான் சொல்லலை, விவகாரம் நடந்தாரு, கட்டிக்க யோக்கியத்தை இருக்கு, அவைகள்லையும் கட்ட அது மார்க்குகள்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தா இப்படியெல்லாம் இருக்கும். இப்போ கொஞ்சம் யோஜனை பண்ணிங்க, மனுஷன் எவ்வளவு காசு ஆறுதுன்னு பாத்துங்க இந்த வஸ்திரத்தினால. அது வேற இந்த ஆடி மாசம்னா சேலுங்கிற என்ன மனுஷன் எவ்வளவு போய் வாங்குறாளோ, மனுஷனுக்கு கோபம் வரும், உள்ள போகவே முடியல, அந்த பக்கமே போக முடியல. எத்தனை புடவை இருந்தாலும் எத்தனை வேட்டி இருந்தாலும் மறுபடியும் போய் வாங்குறானே, எங்கெங்கயோ வந்து வாங்குறான் சார். என்னடா அந்த ஊர்ல கடையோ இல்ல போல இருக்கு, இங்க வந்து போகணுங்கிற 50% ரீபேட்டுங்கிறான். இவனுக்கு கொஞ்சம் கூட தோண மாட்டேங்கிறது. 100 ரூபாய் பொருள் இன்னைக்கு 50 ரூபாய் உமக்கு விற்கிறான்னா 360 நாளும் 334 ரூபாய் 50 ரூபாய் கூடவே நீங்க 100 ரூபாய் வாங்கினேன் இல்லையா, அவன் மடையினா கொடுக்கறதுக்கு. அப்ப என்னடா நம்ம எல்லாம் எக்கனாமிக்ஸ் எடுத்தது, எம்ஏ எக்கனாமிக்ஸ் எல்லாரும் படிச்சவன், மறுபடியும் அதை போய் வாங்குறேன் சார், என்ன பண்றது ஒன்றும் தெரியல பக்கல. ஆனா பழைய நாள்ல இதையும் கட்டிட்டு இருந்தா, அந்த மர உரியும் கட்டிட்டு இருந்தா, மார்க்குகள்ல அப்படியும் இருந்தவா இருக்கா. ஆகையால் அந்த மர உரி கிநாட்டம் அஸ்தீனி விருட்சசிய கிநாட்டம் நாம சகலே அபியந்தரம் வல்கல ரூபம், வல்கலம்னு சொல்லு, சாஷ்ட சமலக்ரம் அந்த கட்டையோட ஒட்டிட்டு இருக்கும் அது. தத் நாவ புருஷஸ்ய தத் ஸ்திரம் தச்ச கிநாட்டம் ஸ்நாவ திருடம் ஹீத், அது ஸ்நாவ நரம்பு மாதிரி திருடமா இருக்கணும், அது அவ்வளவு சீக்கிரமா கிழியாது. அதே போலயே அஸ்தீனி புருஷஸ்ய மனுஷனுக்கு எலும்புகள் என்ன, ஸ்நாவியா அந்தரதர அந்தரத அஸ்தீனி பவந்தி. இந்த பன்னாடைங்கிற பன்னாடை தான் இப்ப பொன்னாடை ஆயிடுச்சு, அது மாதிரிதான் இருக்கு. அந்த பன்னாடைங்கிற இந்த வல்கலம் அதுக்குள்ள என்ன இருக்க, எலும்பு இருக்கு, கடினமான எலும்பு இருக்கு. அஸ்தீனி பவந்தி ததா கிநாட்டஸ்ய அபியந்தரா தாரூடி காஷ்டானி, அந்த கிநாட்டத்துக்குள்ள கடினமான கட்டைகள் இருக்கு. மஜ்ஜா மஜ்ஜைவ வனஸ்பதே புருஷஸ்ய மஜ்ஜோபமாக்கிரதா, இந்த மஜ்ஜா எலும்பு கசிவிதா அங்கே மரத்திலையும் கட்டைக்குள்ள இருக்க கொடுக்குதான கசிவு. கிருதா மஜ்ஜாயா உபமா மஜ்ஜோபமா நாம்யோ விசேஷோ அஸ்தி இத்யர்த்தா, யதா வனஸ்பதே மஜ்ஜா ததைவ புருஷஸ்ய இதா புருஷஸ்ய ததா வனஸ்பதே, மனுஷனுக்கு இருக்கா போல மரத்துக்கு, மரத்துக்கு இருக்கா போல மனுஷன். இப்ப இந்த பாட்டனியில ஒரு மரம்னு சொன்னா அதுல எத்தனை விதமா இருக்கு, 7 தாத்துக்கள் இருக்குன்னு எப்படி சொல்றாலோ அது மனுஷனுக்கும் இருக்குன்னு கம்பேர் பண்ணிவிட்டேன். இப்ப பாட்டனி ஜுவாலஜி ரெண்டும் சேர்த்துட்டார் யாக்ஞவல்கர், இது தெரியுமோ இது மனுஷர்களுக்கு எப்படின்னு வேதத்துல இந்த இடத்துல இவர் மேலோட சொல்லியிருக்கார். வேதங்கள்ல பூர்வ பாகத்துல ஒவ்வொன்றுக்கும் பலன் சொல்லியிருக்கு, இதுக்கு என்ன வேலை அதுக்கு என்ன வேலை, மேல எலும்பு என்ன பண்ணணும், அந்த எலும்பு நன்னா ஆகணும்னா எந்த தேவதையை உபாசிக்கணும், எலும்புக்கு மேல கக்கூடியதான எலும்பு கசிவு சரியா இல்லைன்னா அசுனி தேவதைகளை உபாசிக்கணும், இப்படி எல்லாம் தனித்தனியா அது அதுக்கு மந்திரங்கள் அத்தனையும் சொல்லியிருக்கு. அதே போலயே மரத்திலேயே இந்த மரத்துல இதை எடுத்தா என்ன அதை எடுத்தா என்ன, இந்த விவகாரங்கள்லாம் வஸ்தாரமாக எல்லாத்திலையும் சொல்லி. ஆனால்தான் வாழைன்னா ரொம்ப விசேஷம், அது எல்லாத்தையும் சீக்கிரமா பிரிக்கலாம், இத்தனையும் தனித்தனியா பிரிச்சிடும். வாழை தண்டுல இருந்து ஆரம்பிச்சு வாழை கசிவுல இருந்து வாழை சாறு அந்த இது இருக்கிறத அந்த தண்டு தண்டை எடுத்து அதை சாரை விழிஞ்சு அதை சாப்பிட்டேன்னா சரீரத்துக்குள்ள ரத்த குழாய்க்குள்ள அடப்பு இருந்தால் அதெல்லாம் போயிடுங்கிறான். இந்த ஆயுர்வேதத்தில் பார்த்தேன்னா இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்க, அந்த அந்த வாசனை வந்தாலே போருங்கிறான். இந்த வாழை தண்டை கட் பண்ணி அதுலேருந்து ஒரு நூல் வந்தா கட் பண்ணும் போது நூல் வந்து பதில அந்த நூலை திரியா போட்டு அது பசுண்ணையில் அதை வச்சு அது எரிச்சலையானால் அந்த புகைப்பட்ட வாழுக்கு சரீரத்தில் இருக்கக்கூடியதான வியாதிகள்லாம் போகுங்கிறான். அப்படி எல்லாம் பண்ணுவானா, அதுல திரி வச்சு அதெல்லாம் பண்ணிட்டு இருப்பானா. இப்பெல்லாம் என்ன பண்றாளோ ஒண்ணுமே தெரியல, இப்ப எல்லாம் எலக்ட்ரிசிட்டி, ஒரு சின்ன பொம்மை இருக்கு திரி மாதிரி அது போட்டுருவான், அதை சுவிச் ஆன் பண்ணிவிடுவான். அது ஆரம்பத்துல சுவிச் ஆன் பண்ணதான், டெய்லி ஆஃபும் பண்ண கிடையாது ஒண்ணும் கிடையாது, அது தானே அணைஞ்சு தானே எழியும். அப்படி எல்லாம் பண்றானே தவிர அது எதற்காக வச்சதுன்னு மறந்து போயிட்டேன் பார்த்தேடம். ஒரு வருஷம் ஒரு மாசத்துக்கு ஒரு தரமாவது வாழைதண்டு சாப்பிடணும்னு இருக்கு, அப்ப சரீரத்துக்குள்ள இருக்கிற கொலஸ்ட்ரெல்லாம் போயிடும் அப்படின்னு ஏதோ சொல்லிட்டு இருக்க. ஏன் சொல்ல வந்தேன்னா நமக்கு விஞ்ஞானம் இருக்குன்னு சொன்னேன், இதெல்லாம் சயின்ஸை தப்புன்னு சொல்றதுல அது காரணம் இல்லை, நம்ம முன்னோர்கள் இதை அறிந்தார்கள். ஆனா அறிந்தவர்கள் இப்படி பண்ணுன்னு சொன்னாலே தவிர ஏன் பண்ணணும் என்கிறத இங்க சொல்லல. ஏன்னா அது வேதத்திலேயே இருக்க, இல்லாத போனா அது சொல்லணும். இது எல்லாவற்றுக்கும் வேதத்துல இருக்குன்னு சொல்ல ஆரம்பி அவ சொல்லல. நம்ம வேதத்தை படிக்கல, இவ சொன்னது புரிஞ்சுக்கல, அப்படி ஆயிடுச்சு, அவ்வளவுதான். ஆனா இதுக்குதான் சொல்றது, வருக்கனஹா சின்னஹா ரோஹதி, இந்த மரமானது வெட்டினால் மறுபடியும் இப்படி முளைக்கிறதோ, புனப்புனஹா பிரரோஹதி பிராதுர்பவதி மூலாத் புனஹா நவதரஹா பூர்வஸ்மாத்து அபிநவதரஹ, முன்னால எப்படி இருந்ததோ அதை விட நன்னா முளைக்கிறது. எதே தஸ்மாத் விசேஷனாது பிராக் வனஸ்பதேஹே புருஷஸ்ய சர்வம் சாமான்யம், மனுஷியான மனுஷனுடைய சரீரத்துக்கும் மரத்தினுடைய சரீரத்துக்கும் சாமான்யம் அவகதம். அயந்து வனஸ்பத விசேஷோ திருஷ்யதே, இந்த மரத்துல ஒரு விசேஷமானது காணப்படுகிறது. சின்னஸ்ய பிரரோகணம், வெட்டினாலும் மறுபடியும் முளைக்கிறது. நது புருஷே மிருத்யுனா விருக்கணே, மனிதன் மருத்துவனால வெட்டப்பட்டானே ஆனால் அதற்கு பிறகு புனக பிரரோகணம் நதிருஷ்யதே, மறுபடியும் பிறவியானது காணப்படவில்லை. பிரரோகடேனா, ஏதோ ஒரு காரணமாக இவனும் பிறந்தாகணும். தஸ்மாத் வப்ருச்சாமி, ஆகையால் உங்களை கேட்கிறேன், மர்த்யஹா மனுஷ்யஹா ஸ்வின் மிருத்யுனா விருக்ணஹா, மனிதனானவன் மிருத்யுவனால அடிக்கப்பட்டானேயானால் தஸ்மான் மூலாத் பிரரோகதி, எந்த மூலத்திலிருந்து பிறக்கிறான்? மிருதஸ்ய புருஷஸ்ய குத பிரரோகணம், மரித்ததான மனிதன் மறுபடியும் எங்கிருந்து வருகிறான், எப்படி வருகிறான் அப்படின்னு கேள்வி கேட்டார். அதுக்கப்புறம் இப்படி சொல்லாதீங்க அப்படி சொல்லாதீங்க நிறுத்தி விட்டார். அவளால கேட்க சொல்ல முடியல, இதே சொல்ல முடியலங்கிறத நான் சொல்றேன் சொல்லிவிட்டேன், சொல்லிட்டு கிளம்பி போயிட்டார். அவையால் இவாளுக்கு யாருக்குன்னு தெரியல, என்ன யார் ஜெயிச்சா போல, யாஜ்ஞவல்க ஜெயிச்சா போல, அதாவது யாஜ்ஞவல் தனியா எடுத்துன்னு போயிட்டாருன்னு சொல்லப்படாது, அவர் ப்ரூவ் பண்ணி தான் எடுத்துன்னு போனார் அப்படின்னு இதோட கதை முடிகிறது. இதனுடைய மேல் பாகம் நம்ம நியாயமா செவ்வாய்க்கிழமை பார்க்கணும், ஏன்னா திங்கக்கிழமைக்கு அஷ்டமி, அதனால செவ்வாய்க்கிழமைக்கு பார்க்கணும். செவ்வாய்க்கிழமை நான் திருப்பதி போக வேண்டியதான சந்தர்ப்பம், ஆகையால் செவ்வாய் புதனும் இருக்க மாட்டேன், வியாழக்கிழமை காலமே இதை பார்ப்போம். அப்புறம் நான் நேற்றே சொன்ன பிரகாரமாக அத்வைத சித்தி கிரந்தம், அந்த கிரந்தத்தை ரொம்ப பேர் இப்போ பாரத தேசத்திலேயே ஒரு 10-12 பேர் தான் அந்த கிரந்தத்தை வாசித்தவா இருக்க, அது அத்வைதத்தில் இருக்கக்கூடியதான எல்லா கிரந்தங்களுடைய சாரமாக மசூத் சரஸ்வதி எழுதியிருக்க. அந்த மசூத் சரஸ்வதி எழுதியிருக்கான அந்த கிரந்தத்தை பிரச்சாரம் பண்ணணும் எனக்குரியதான அபிப்பிராயத்தில் அங்காங்கு யாரோ மடாதிபதிகள் சொல்லிட்டு இருந்த போதிலும் நம்ம தேசத்தில் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம சொல்லணுங்கிறதுக்காக அதை பிரச்சாரம் பண்ணுறதுக்காக உத்தேசித்து சில பேருடைய சகாயத்தில் ஆரம்பிக்கிறோம். அது வந்து 8ஆம் தேதி புதன்கிழமை சாயங்காலம் 6:30 அது ஆரம்பிக்கப்படுகிறது, அன்னைக்கு இனாகரேஷன். அந்த இடமானது இந்த காளையப்பா ஹாஸ்பிட்டல் இருக்கேன், அதை விட்டு அதிலிருந்து அடையார் போகிற வழியில் நடுவில் ஸ்ரீனிவாச அவென்யூன்னு இருக்கு, அதுக்கு எதிர்க்க பார்க் வியூ ஸ்ட்ரீட், காமாட்சி கோவிலுக்கு முன்னால் முன் தெருவில் அங்கே இடம் இருக்கு, அந்த இடத்துல நடக்கிறது. அன்னைக்கு இனாகரேஷன், முதல்ல மங்கள ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்லுவோம், தமிழில் தான் சொல்ல போகிறோம் அர்த்தத்தை, இது எல்லோருக்கும் புரியுதா போல. அதுக்கு பிறகு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 2:00 ஆரம்பிக்கும். அது பண்டிதாள் யார் இருக்காளோ யார் ஊரில் இருக்காளோ அவள் வந்து சொல்லுவான். நான் பிரம்மஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள் பிரம்மஸ்ரீ மணி திராவிட சாஸ்திரிகள் 3 பேரும் மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருக்கோம், தமிழில் சொல்லுவோம். யாருக்கு சந்தேகம் இருந்தால் கேள்வி கேட்கலாம், இல்லை என்ன அவர் சொல்லிகிட்டே போறாருன்னு இல்லை வச்சுக்க வேண்டாம், கேள்வி கேட்கலாம், அதுக்கும் சமாதானம் சொல்லுவோம். இந்த கிரந்தத்துக்கு மூலமாக துவைதிகள் சொன்னதான நியாயாமிருத கிரந்தம், அவர் என்ன கேள்வி கேட்டார், ஏன் அந்த கேள்வி கேட்டார், அதுக்கு எப்படி சமாதானம் சொல்லப்பட்டது, இந்த சமாதானம் நாம் புதுசாக சொல்றதில்ல, இதுக்கு முன்னால் இருக்கக்கூடியதான வேதாந்த கிரந்தத்தில் உபனிஷத்தில் பாஷ்யக்காரர் சொல்லியிருக்கார். ஏன்னா நம்ம பாஷ்யத்தை வாசிச்சிருக்கோம், ஆனால் அந்த பாஷ்யத்துடைய சமாதானம் இப்படி வருது என்கிறது சொல்லணும்னு தீர்மானம் பண்ணியிருக்கோம். அது பெரிய ரொம்ப கடினமான காரியம், சில பேரால் தான் பண்ண முடியும். ஆனால் இங்கே மதராஸில் இருக்கக்கூடியதான எல்லோருக்கும் வேதாந்தத்தில் ரொம்ப அபிமானம் இருக்கிற வாழ்க்கை வாழ்க்கை எல்லோருக்கும் அது புரியணுங்கிற அபிப்பிராயத்தில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு, எல்லோரும் வந்து சிரவணம் பண்ணணும். அதோடு இல்லை, இதில் என்ன விசேஷம்னா, யாருக்கு ரொம்ப பேருக்கு தெரியாத அவாளையெல்லாம் கூட்டுனு வரலாம். ஏன்னு சொன்னால் சில பேருக்கு இங்கே நடக்கிறதுன்னு தெரியாமலே போகலாம், இது மறுபடியும் நடத்த முடியாது,
ஒவ்வொரு தரம் சொன்னோம்னா மறுபடியும் திருப்பி திருப்பியும் சொல்ல முடியாது. ஏதோ ஒரு உபநிஷத்தா பிரதாரணிப்பா ஒரு 3 வருஷம் நடத்தினோம், மறுபடியும் ஆரம்பித்து மறுபடியும் ஆரம்பிப்போம். அப்படி நடத்தக்கூடியதான சப்ஜெக்ட் இல்லை அது. அதனால ஒன்ஸ் இது போயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம் அடைகிறது. ஆகையால் யார் யார் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காளோ, யாருக்கு இது சொல்லி பாருங்களோ, அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் வந்து கேட்டுக்கிட்டோம். இது அப்பப்போ நடத்தக்கூடியதான சந்தர்ப்பம் இல்லை. பகவத் அனுகிரகத்தினால குரு அனுகிரகத்தினால இது கிடைச்சிருக்கு. அதனால இது ஆரம்பிக்கிறோம். 8ஆம் தேதி அன்னைக்கு இதுக்கு தொடக்கம். அதனால 8ஆம் தேதி அங்கே பார்க் வியூ ஸ்ட்ரீட்னு ராஜா அண்ணாபுரத்தில் அங்கே இருக்கு. அவ எல்லோரும் வந்து சவடம் பண்ணும் பத்திரிகை இங்கே கொடுத்துருக்கேன். பத்திரிகை எல்லோரும் வந்து வாங்கிட்டு வரணும். அதுக்கப்புறம் இங்கே கிளாஸு வியாழக்கிழமை, புதன்கிழமை.